மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகளை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னோட கூட வேலூர் பட்டணத்தில் உள்ள அருமையான சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டுகள் தேவன் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து அளிக்கும்படி அவர் தந்த இந்த வாய்ப்புக்காகவும் அவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ரட்சகன் மூலம் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கலந்து சொல்லலாம். சோ இந்த நாளிலும் இந்த ஒரு உலக பிரகாரமாக இது ஒரு புதிய வருடமாக இருந்தாலும் நம்முடைய விஷயத்தில் இருந்தாலும் தேவன் இந்த ஒரு வருடம் அவருடைய தெய்வீக நன்மையான காரியங்களாலே நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தெய்வங்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த ஒரு புதிய காலங்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் ஜீவிப்போம். அந்த ஒரு சிந்தையோடு கூட இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் நம் மத்தியில் அறிவித்த வண்ணமாக எழும்பி பிரகாசித்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தின் 60:1 நாம் வாசிக்க கேட்கலாம். நாம் வாசிக்க பார்க்க இந்த ஆதார வசனம், எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்ற இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு குறிப்பாக இந்த வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய காரியங்கள் அந்த முதலாவது வார்த்தை மாத்திரமே நம்முடைய பாடமாக அங்கு இருக்கும். எழும்பை பிரகாசி என்ற தலைப்பை தழுவினதாகவே நம்முடைய பாடம் அங்க காணப்படும். ஒருவேளை எல்லாருக்கும் குழு ரொம்ப சிரமமா இருக்கும் போல இருக்கு, எல்லாம் தள்ளா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அப்ப நம்ம பாடத்துக்கு நேராக போகும்போது ஏன்னா நமக்கு குறுகிய நேரங்களே அங்கு இருக்கு. அப்ப எழுந்து பிரகாசி அப்படின் போது இந்த ஒரு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையை சம்பந்தப்பட்ட காரியங்களை அது தழுவினதாகவே அங்கு காணப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் போது உண்மையாகவே இந்த பூமியானது ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை எவ்விதமான ஒரு கால பகுதியில் அங்க கண்டது அப்படிங்கும் போது விசேஷமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகைக்கு பிற்பாடுதான் அந்த மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை இந்த பூமி கண்டது. ஏன்னா பூமி அப்படிங்கும் போது அந்த இந்த முழு பூமி அல்ல, முக்கியமா சொல்லும் போது பூமி என்பது மனிதர்களை அங்க குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்ப மனிதர்கள் மத்தியில ஒரு பிரகாசம் எங்க எப்படி வந்ததுன்னா கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையில். ஏன்னா வெளிப்படுத்தல் 18:1 நம்ம பார்க்கும் போது அந்த தூதனுடைய மகிமினாலே பூமி பிரகாசம் ஆயிற்று என்று நாம் அங்க பாக்கிறோம். இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில சம்பவித்த காரியங்கள். அதன் பிற்பாடு நாம் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:15-16 வசனத்துல பார்க்கும் போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசன பகுதிகளை அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு வசனங்களும் எந்த விஷயத்த நமக்கு அங்க வெளி காண்பிக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 18:1 வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் அதாவது இரண்டாம் வருகையினுடைய நோக்கத்தையும் அங்க காண்பிக்கிறது. அதே மத்தேயு சுவிசேஷம் 4:15-16 வசனங்கள் வந்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின் போது மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அதாவது பாவம் மற்றும் மரணம் இதனுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி கொடுக்கக்கூடிய காலமாக அவருடைய முதலாம் வருகையை குறிக்கக்கூடியதாக அந்த மத்தேயுடைய வசனங்கள் அங்கு இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 18:1 வந்து முதலாம் வருகையில் அவர் சேர்த்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மனக்குலத்துக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது பகுதி தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை வெளிப்படுத்தல் 18:1. அப்போ 6000 ஆண்டுகளாக இந்த மனக்குலம் சாத்தானுடைய அறியாமை என்ற இருளில் இருந்துட்டு கர்த்தருடைய வருகையினால அந்த அறியாமை என்கிற இருளில் இருந்து ஜனங்கள் அங்க ஒரு மிகப்பெரிய சத்திய வெளிச்சத்தை அங்க கண்டார்கள். ஏன்னா பொதுவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய பிரசன்னம் வெறும் கிறிஸ்தவர்கள் மத்திய கிறிஸ்தவர்களாகி நம்மதியில மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலை அங்க வெளிக்கொண்டு வந்தது. அதே சமயத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரண்டாம் பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள முக்கியமாக பிரவேசிச்சிட்ட ஜனங்கள் சொல்லும் போது உலக ஜனங்களுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம். அதே சமயத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கான ஆசீர்வாதமான ஒரு காலங்களும் அங்க துவங்கினது. அது மாத்திரமல்ல முக்கியமாக பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக இருந்த நமக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசம் ஒரு ஆசீர்வாதம் அங்க கிடைத்தது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக இந்த மனுக்குலத்தை அறியாமைக்குள்ள வழிநடத்திட்டு இருந்த சாத்தான் கட்டப்படுவதற்கான ஒரு கால பகுதிகளாக கூட அங்க காணப்பட்டது. அப்போ வேற கத்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு சில முக்கிய வருடங்களை நம்ம கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. ஒருவேளை கிபி 1878 இஸ்ரேல் தேசம் கூட்டி சேர்க்கப்படுதல் ஒரு ஆசீர்வாதமான காலம். அதே கிபி 1878 2000 வருடங்களாக மித்திரையில் இருந்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். அது மாத்திரமல்ல அதே 1878 பாபிலோனுக்குள்ளாக இருந்த அவருடைய மனிதர்களை பிரித்தெடுக்கிற காலப்பகுதிகளாக கூட அங்க காணப்பட்டது. அதே கிபி 1914 உலக ராஜ்யங்களுடைய வீழ்ச்சிக்கான முடிவும் அல்லது ஆரம்பமும் அதே போல கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான வழிவாசல்களாகவும் அந்த கால அந்த வருடங்கள் அங்க காணப்பட்டது. ஆனா அதே சமயத்துல கிபி 1914 ஏழாம் தூதனுடைய ஒரு கணிப்பின்படியாக சபை ஒரு முடிவுறும் காலமாக அங்க சகோதரர் சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த காலப்பகுதியில் நடக்கல. ஆனாலும் சகோதரருடைய பெருந்தன்மையான சிந்தைகள் அவர் என்ன விதைத்தார் அப்படின் போது ஒருவேளை நாங்கள் நினைத்திருந்தோம் தேவன் முடிப்பார் என்று. ஆனாலும் தேவன் ஒருவேளை நாங்கள் நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக நாங்கள் வருத்தப்படல. ஏன் அப்படின்னா தேவன் இந்த காலப்பகுதிகளை இன்னும் நீண்ட ஒரு காலப்பகுதி வைத்திருக்கிறார். அதனால தேவன் இந்த சபையை அங்க முடிவுக்கு கொண்டு வரல அப்படின் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின் போது இன்னும் அநேக ஜனங்கள் இந்த அழைப்புக்குள்ள வருவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த காரியங்களை நாங்கள் நினைத்து சந்தோஷப்படுத்துறோம். சோ அந்த விஷயத்த அங்க சகோதர சொல்லிட்டார். அப்போ கிபி 1914 பிற்பாடு சபைக்கான ஆசீர்வாதமான காலங்கள் அங்க தொடர்ந்து கொண்டே வந்தது. சோ இவ்வளவு பெருத்த ஆசீர்வாதங்கள் எதன் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருந்தது அப்படின் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் பிரசன்னத்தில் தான். அதே சமயத்தில் இந்த மகிமையான சத்தியத்தினுடைய வெளிச்சம் யார் மேல முதலாவது பிரகாசிதுன்னா சோ நம்ம இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது ஒன்று பேதுரு 2:9 அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, அந்தகாரத்தில் நின்று நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அங்கிருந்த தேவன் அழைத்துட்டார். சோ இதை உறுதிப்படுத்த வண்ணமாக தான் அதை வெளிப்படுத்தல் 18:4 பார்க்கும்போது அவளை விட்டு வெளியே வா. இது இந்த ஒரு மேன்மையான அழைப்பு அவருடைய ஜனங்களாக நமக்கு அங்க இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு மாபெரும் சத்திய வெளிச்சத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக 7 மூலமாக நாம் அங்க பெற்றுக்கொண்டு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை மற்றும் பிரகாசிக்கு செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த பிரகாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு நாள் அடையக்கூடியதாக அது அல்ல. மாறாக இந்த பிரகாசம் என்பது ஒரு முழுமையான பிரகாசம் என்பது எப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவடையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய மரணம் அல்லது நம்முடைய உயிர் செய்தல், அதுக்கு இன்னொரு பேர் சொல்லும் போது தெய்வீக சாயல் நிறைவே பெற்றுக் கொள்ளுதல். அங்கதான் நம்ம முடியும். அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த அடிப்படையான சத்தியங்களை கேட்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் என்பது தெய்வீக சாயல் என்பது அது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மாறாக தெய்வீக சாயல் நிறைவு செய்வதற்கான ஒரு ஆரம்பமாக மட்டுமே இருந்தது நாம் உடன்படிக்கை செய்த அந்த நாட்கள். அப்போ முழுமையாக நாம் அந்த தெய்வீக சாயலை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாக நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்றால் பிரகாசம். ஒவ்வொரு நாளும் அந்த பிரகாசித்துக் கொண்டே ஒரு நாள் முழுமையான பிரகாசம் நாம் அடைய வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லும் போது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறார் அப்படின்ற காரியங்களை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு முழுமையான பிரகாசத்தை அடையக்கூடிய மாபெரும் வழிமுறைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊமை வாக்கியங்கள் அவர் பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசிட்ட ஒரு சிறு ஊமை வாக்கியங்களுக்குள்ளாக இந்த மாபெரும் சத்திய வெளிச்சத்தை நாம் அங்க பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு ஊமை வாக்கியங்கள் அப்படின் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்ட ஒரு ஊமை வாக்கியம். ஏன்னா ஊமை அப்படின் போது அது ஒரு ஒரு பெரிய கதையாக ஒரு பெரிய காலப்பகுதிகளில் உள்ளடக்கினதாக காணப்படும். ஆனா இவர் பேசுகிறது ஒரு ஊமை வாக்கியங்கள். ஆனா இது ஒரு சிறு ஊமை வாக்கியங்களாக இருந்தாலும் இந்த ஒரு சிறு ஊமை வாக்கியத்துக்குன்னு ஒரு தலைப்பு இருக்கு, ஒரு டாபிக். அதாவது கர்த்தர் இயேசு பேசிட்ட இந்த சிறு ஊமை வாக்கியத்துல ஒரு கருப்பொருள் இருக்கு. சொல்ல முடியுங்களா? ஒரு கருப்பொருள். ஒருவேளை இந்த ஊமை வாக்கியத்துக்கு நாம ஒரு தலைப்பு கொடுத்தா, ஒருவேளை இதுல இருந்து ஒரு தலைப்பை எடுத்தா நம்ம என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? வெளிச்சம். அப்ப இங்க கர்த்தர் சொல்றது உங்கள் வெளிச்சம், உங்கள் பிரகாசம். அப்ப இங்க வெளிச்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன் அப்படின் போது, ஏன் கர்த்தர் இயேசு அநேக சில பூமியில நாம் காணக்கூடிய ஜீவராசிகளையோ அல்லது பொருட்களையோ வைத்துதான் சில பாடங்களை அங்க கற்றுத்தருகிறார். ஆனா கர்த்தர் இயேசு அவர் எந்த அளவுக்கு இந்த பூமிக்குரிய ஜீவராசிகளையோ அல்லது பொருட்களையோ அவர் கவனித்து இருப்பாரானால் அதை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்வாரானால் அது எவ்வளவு முக்கியம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சோ அதனுடைய அடிப்படையில் கர்த்தர் இயேசு இந்த விளக்கை பற்றின ஒரு ஊமை அவர் ஊமை பேசும்போது இதுல என்ன ஒரு மாபெரும் சத்தியம் உள்ளது என்று நாம் பார்க்கும்போது, ஒரு விளக்கானது நேரடியாக அதனுடைய பயன்பாடுகள் இருக்கு. அதே சமயத்தில் அந்த ஒரு விளக்கு நேரடியாக பயன்படும் போது
அதற்குள்ளாக இருந்து என்னென்ன வேலைகள் செய்யப்படுதோ, அதாவது அந்த விளக்கினுடைய நேரடியான நன்மைகள், அந்த நேரடியான செயல்பாடுகள், அதே விதமாகத்தான் ஆவிக்குரியவர்களாக நம்முடைய விஷயத்திலும் அதே செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கர்த்தருடைய அந்த உள்நோக்கம். அப்ப நேரடியான விளக்கானது எப்படி அது செயல்படுதோ, அதனுடைய செயல்பாட்டுக்குள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சங்களும் சத்தியங்களும் அதுக்குள்ள அங்க அடங்கியிருக்கிறது. ஆனா விசேஷமா அந்த கர்த்தர் இந்த ஒரு ஊமை வாக்கியத்தை எந்த அதிகாரத்துல பயன்படுத்துகிறார் அப்படின்னு நாம பார்க்கும் போது, அந்த மத்தேயு 5 அதிகாரத்தில் தான் இந்த வசனங்கள் நாம அங்க பாக்குறோம். ஆனா நீங்க 5 அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் போது அது மலை பிரசங்கம் நாம அங்க சொல்லுவோம். அப்ப மலை பிரசங்கம் அப்படின் போது மலை ராஜ்யத்தை குறிக்குது. அப்ப அங்க கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய சீஷர்கள் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படி அங்க வந்திருக்கிறார்கள். அது ஒரு ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வான விஷயம். ஆனா நிஜம் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் அவருடைய ராஜ்யத்துல அவருடைய பாதப்படியில நாம் யாவரும் அமர்ந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் இந்த ஊமை வாக்கியங்களை குறிப்பாக அவர் யாருக்கு மாத்திரமே பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இது முழுவதுமாக அவருடைய சீஷர்களாகிய ராஜ்யத்தின் புத்திரர்களுக்காக மாத்திரமே இதை அவர் பேசுகிறார். ஏன்னா அநேக ஊமைகள் ஊமை வாக்கியங்கள் யூதர்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக, வேதப்பாடகர் பரிசெயர் புரிந்து கொள்ள வண்ணமாக தான் நிறைய பேசுகிறார் கர்த்தர். ஆனா இந்த ஊமை வாக்கியம் குறிப்பாக யாருக்காக மாத்திரமே உள்ளது என்றால் அவருடைய சீஷர்களாகிய சபைக்காக மாத்திரமே. அப்ப ஒருவேளை இந்த விளக்கினுடைய செயல்பாட்டுகளுக்குள்ள இருக்கிற நமக்குரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் தான் நாம இங்க பார்க்க போறோம். அப்ப ஒருவேளை இப்போ நாம நேரடியான விளக்கு குறித்து நாம அங்க பார்க்கும் போது, ஒருவேளை விளக்கு வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு அங்க தேவைப்படும் அப்படின் போது, முதலாவது என்ன தேவைங்க? வெளிச்சம் வேணும். எண்ணெய் வேணுங்களா? முதல்ல வந்து விளக்கு தான் வேணும். முதல்ல தேவை விளக்கு, அப்புறம் எண்ணெய், அப்புறம் திரி, அடுத்து என்ன வேணும்? என்ன வேணுங்க? பத்த வைக்கிறதுக்கு ஒரு எரிபொருள் வேணும். அடுத்துதான் என்ன வரும்? வெளிச்சம் வரும். அப்ப வெளிச்சம் வரணும்னா இத்தனை பொருட்கள் அதுல என்ன பண்ண போறோம்னா பயன்படுத்தப்படணும், சரிங்களா? ஆனா இதை கர்த்தர் சொல்லும் போது விளக்கு இப்படிதான் எரியணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இதுல முக்கியமா அவர் சொல்லும் போது இன்னொரு 2 விஷயத்த முக்கியமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1 செய்ய வேண்டியவை, 2 செய்யக்கூடாதவை. என்ன சொல்றாருனா, விளக்கு கொளுத்தி எங்க வைக்கணும்னு சொல்றாருன்னா மரக்கால் மேல், அதாவது உயரமான இடத்துல என்ன செய்யணும்? விளக்க வைக்கணும்னு சொல்றாரு. எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, விளக்கை மரக்காலால் என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. மூடிட்டா என்ன ஆயிடும்? அதனுடைய வெளிச்சம் மறையும். அடுத்து வந்து அந்த விளக்கு அணைந்து போகும், இல்லைங்களா? இதை இது செய்ய வேண்டியது, மற்ற செய்யக்கூடாது. சரி, அதுல அப்ப இந்த ஒரு விளக்குல என்ன விஷயங்களை நம்ம அங்க பார்க்கணும்னா, ஆவிக்குரிய சத்தியங்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? நிதானித்து, அதாவது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி என்ன பண்றோம்? தேவனுடைய சத்தியங்களை அங்க பார்க்கிறார்கள். சோ அந்த வகையில தான் நாமளும் இங்க பார்க்க இருக்கிறோம். சரி, அப்ப முதலாவது என்னுடைய ஆவிக்குரிய விளக்கங்களுக்குள்ளாக நாம் அங்க கடந்து போகும்போது, முதலாவது பார்க்கும் போது விளக்கு, இல்லைங்களா? வெளிச்சம் கிடைக்கணும்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் முதலாவது பார்க்கும் போது விளக்கு. ஏன் அப்படின் போது, இந்த விளக்கு தான் தனக்குள் எதையெல்லாம் கொள்கிறது அப்படின் போது, எண்ணெய், திரி, எரிபொருள், அதுக்கு பிற்பாடு தான் வெளிச்சம். அப்ப இங்க முக்கியம் இடம்பெற்று உள்ளது எதுதான் அப்படின் போது, விளக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விளக்கு இல்லாமல் வந்து திரி இல்லை, எண்ணெய் இல்லை, வெளிச்சம் இல்லை, எரிபொருள் இல்லை. அப்ப இந்த விளக்கு யாரை தான் குறிக்கும், யாரை அடையாளப்படுத்தும்? யாரை அடையாளப்படுத்தும்? நம்மை அடையாளப்படுத்தும். எப்படி? சங்கீதம் 18:28. போதும், தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை. அப்ப இந்த விளக்கு யாரை குறிக்கும் அப்படின் போது நம்மையே குறிக்கும். அல்லது என்ன சொல்லும் போது இந்த ஜென்ம சுபாவத்தை குறிக்கும். இன்னும் சொல்லும் போது புது சிருஷ்டி குடிக்கொண்டிருக்கிற இந்த மாம்சீக சுபாவத்தை கூட அது குறிக்கும். அப்ப இங்க என்ன சொல்றார் அப்படின் போது, அப்ப இந்த விளக்கு யாரையே குறிக்கும் அப்படின் போது நம்மையே குறிக்கும். ஜென்ம சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையே அங்க குறிக்கக்கூடியதாக உள்ளது. அப்ப ஒருவேளை இந்த விளக்கை அல்லது நம்மை, ஏன்னா நேரடியாக ஒரு விளக்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு கலைஞன் என்ன செய்யணும், ஒரு நேரடியாகவே அந்த விளக்கை உருவாக்கணும் இல்லைங்களா? அது போல நம்மை கூட யாருதான் உருவாக்கினார்னா சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கிட்ட கலைஞர் சிற்பாசார் யார் தெரியுங்களா? ரொம்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன், தேவன். அவர் தான் எல்லாவற்றையும் அவருடைய, ஏன்னா தேவனுக்கு அந்த அவருக்கு அந்த கலைத்திறன் அவ்வளவு அருமையா சிருஷ்டி பண்ணியிருக்கிறோம். அதுல மிகப்பெரிய சிருஷ்டி மனிதன் இல்லைங்களா? அப்படின்னு அவர் பார்க்கும்போது, அப்ப தேவன் முதலாவதான யாரை, எந்த விளக்கை அவர் உருவாக்கினார், எந்த விளக்கு பிரகாசிக்க செய்தார் அப்படின் போது ஆதாம். ஏன்னா ஆதாம் வந்துட்டு நம்ம ஆதியாகமம் 1:26 பார்க்கும் போது ஆதாம் தேவ சாயல்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவர் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா முதல் விளக்கு, முதல் எரிந்து கொண்டிருந்த விளக்கு யார் அப்படின் போது ஆதாம். ஆனால் அந்த விளக்கு என்ன ஆனது அப்படின் போது, ஒருவேளை அந்த ஜீவன் என்ன ஆனது அப்படின் போது, கீழ்ப்படியாமின் நிமித்தம் பாவம் மற்றும் மரணத்துக்குள்ளாக அந்த விளக்கானது சென்றதுனால அது அணைந்து போனது. ஜீவன் இல்லாமல் பிரகாசம் இல்லாமல் மனுக்குலம் அங்க ஆதாமின் நிமித்தம் அணைந்து போனது. கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக இந்த மனுக்குலம் பாவம் மரணத்தினால் அணைந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிற்பாடுதான் கிபி 29 வருஷத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக கர்த்தர் அங்க வந்தார். ஏன்னா அவருடைய முதல் வருகை இந்த பாவம் மற்றும் மரணத்தில் அணைந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை மீண்டுமாக மீட்டுக் கொள்வதற்கான ஒரு உத்தரவாதமும் அல்லது முதலீடாகவும் அல்லது மீட்கும் பொருளாக தன்னை கொடுக்கிற ஒரு முக்கியமான வேலை செய்யும்படிதான் அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கர்த்தர் அங்க வந்தார். அதாவது பாவம் மரணத்தில் சென்று கொண்டிருந்த மனுக்குலம் மீண்டுமாக மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக. சோ அதற்கு பிற்பாடு இந்த ஒரு மனுக்குலம் மீண்டுமாக அந்த ஜீவ ஒளியை அல்லது அந்த பிரகாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எப்போது அப்படின்னா புது உடன்படிக்கையின புது உடன்படிக்கையாகிய 1000 ஆண்டு யுகத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இது ஒரு இந்த புது உடன்படிக்கையினுடைய காலகட்டத்தில் ஆதாமுடைய சந்ததி இழந்து போயிட்ட அந்த வெளிச்சம், அந்த ஜீவன், அந்த பிரகாசம், தேவ சாயல் மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த மனுக்குலமானது 1000 ஆண்டுகளே இந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடியதாக காணப்பட்டாலும், இந்த 1000 ஆண்டு காலத்திற்கு முன்பதாகவே, அதாவது இந்த மனுக்குல ஜீவனுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே இந்த சுவிசேஷ யுகத்தில் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆதாமுடைய சாயலுக்கல்ல மாறாத தெய்வீக சுபாவத்திற்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தான் நாம பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு பலியின் மேல நாம் வைத்த விசுவாசம் அதற்கு வழிவகுத்தது. ஏன் அப்படின் போது, தெய்வீக சுபாவத்திற்கு ஒருவர் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவர் முதலாவது பாவத்திற்கான ஒரு மன்னிப்பையும் அல்லது அதிலிருந்து ஒரு விடுதலையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு வழிவகுத்து தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. ஏன் அப்படின்னா, ரதில் அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவார்னா, ஒருவேளை ஆதாமுடைய மர்மத்தில் இருக்கிற ஒரு பாவிக்கு இந்த பரமாளிப்புல என்ன இல்லைன்னா இடம் கிடையாது. ஏன் அப்படின் போது, அவர் முதலாவது பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணும், விடுவிக்கப்படணும் அல்லது அவருடைய பாவத்திற்கு என்று ஒரு நிவாரணம் கொடுக்கப்படும். அது கர்த்தருடைய பலியின் மூலம் அங்க கிடைத்தது நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணித்த அந்த ஜென்ம சுபாவம் எப்படி தேவன் அங்கீகரிச்சார் அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேல வைத்த விசுவாசம் அதாவது பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை. சோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்முடைய ரோமர் 12:1 நம்ம ஜீவ பலியாக என்ன செய்திருக்கோம்னா ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எந்த பலி? நான் நீதிமானாக்கப்பட்ட பலிகள். சோ அதுதான் தேவன் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம். அப்போ ஒருவேளை இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கோம்னா, அந்த ஜீவ ஒலியாகிய புது சிஷ்டியை தான் இந்த மண்பாண்டங்களுக்குள்ள நாம் அங்க பெற்றிருக்கிறோம். இதுதான் 2 கொரிந்தியர் 4:6-7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய இந்த விளக்குக்குள்ள நாம் என்ன பண்ணிருக்கோம்னா பெற்றிருக்கிறோம். அப்போ விளக்கு நாம் என்று நாம் அங்க பார்க்கும் பொழுது, இந்த ஒரு விளக்கை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பு யாரிடத்தில் தான் இருக்குது? இந்த விளக்கை முழுவதுமாக பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டிய முழு பொறுப்பு இப்ப யாருக்கு தான் இருக்குது? யாருக்கு? புது சிருஷ்டிக்கு இருக்குது. அப்படின்னா என்னன்னா, புது சிருஷ்டி விளக்காகி இந்த ஜென்ம சுபாவத்தை என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். என்ன பாதுகாக்கணும்? அதை நல்லா சேஃபா வச்சுட்டு, இந்த சரீர ஜென்ம சுபாவத்தை வச்சுட்டு இதுக்கு எந்த வலி வேதனை வராம என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். அப்படி இல்லை இல்லைங்களா? எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த புது சிருஷ்டி இந்த ஜென்ம சுபாவம் மீண்டுமாக அது எந்த சுபாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்ததோ அதே சுபாவத்துக்கு மீண்டும் இந்த ஜென்ம சுபாவம் போகாதபடி பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய வேலை தான் புது சிருஷ்டிகளாக நம்மிடத்துல அந்த வேலையை தேவன் நான் கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜென்ம சுபாவத்துக்குள்ளதான் தன்னுடைய வளர்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு புது சிஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுக்குள் எது வர வேண்டும்னா, இந்த ஜென்ம சுபாவம் வரணும். சரி, அப்போ ஒருவேளை நாம் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், அந்த வெளிச்சத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றால், படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில படிநிலைகள். அதுல ஒருவேளை நாம் அதனால வசனங்கள், நம்ம தலைப்பு வசனங்கள் பார்க்கும் போது, எழும்பி பிரகாசி. அப்ப இதுல என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா, எழும்ப வேண்டியது இருக்குது, வளர வேண்டியது இருக்குது, பிரகாசம் அடைய வேண்டியது இருக்குது. இத்தனையும் இந்த வேலைகளை யார் தான் செய்ய வேண்டும் என்றால், புது சிருஷ்டிகள் செய்யணும். அப்போ ஒருவேளை எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால், எழுப்ப வேண்டும் என்றால், முதலாவது என்ன செய்யணும்? எழும்புனா என்ன செய்யணும்னா, தூங்கக்கூடாது. ஏன்னா தூங்கிட்டா என்ன பண்ண முடியாது? பாராட்டினுடைய விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதே போலதான், எப்படி இப்படி நேரடியாவே நம்ம ஒருவேளை சப்ஜெக்ட் முடிஞ்ச வேலை தூங்கிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் தூங்கி முடிஞ்சாலும் யாராவது கேட்போம், என்ன பாடம் எடுத்தீங்க, என்ன எடுத்தீங்க அப்படின்னு. அதே போலதான் ஆதிக்குரிய விஷயத்துல கூட தூங்கிட்டா அவ்வளவுதான், என்ன சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு போயிட்டான்னு சொல்லுங்களா. அதை யோசிச்சு அப்ப முதலாவது பிரகாசிக்க வேண்டும் என்றால், முதல்ல தூக்கத்தை விட்டு எழணும். இப்ப தூங்குறோம் பாத்தீங்களா, இதை பத்தி பேசல, இந்த தூக்கம் இல்லை. அப்போ நேரடியாகவே ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கிறார்னு வச்சுங்க, உலக வாழ்க்கையில அவர் உலகத்துல ட்ரம்ப் மாதிரி வந்துருவாருங்களா? தூங்கிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் என்ன ஆவாருங்க? தரித்திரராவா? தூங்கிட்டே இருக்கிறவர் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியாது. தூங்கிட்டே இருக்கிறவர் என்ன சொல்ற? தூங்கிட்டே இருக்கிற நிலை என்னன்னா, தன்னிலையும் மறந்திருப்பார். தூங்கிட்டே இருக்கிறவர் இதே போல்தான் ஆவிக்குரிய தூக்கமும். ஏன் அப்படின் போது, எப்படி ஒருவர் நேரடியாகவே உலக பிரகாரமான விஷயத்துல தூங்கிட்டே இருந்தார்னா, உலகத்துக்குரிய வளர்ச்சி எப்படி அவரால் பார்க்க முடியாதோ, அதே போல ஆவிக்குரிய விஷயத்துல யார் தூங்கிட்டே இருக்காரோ, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகள் வாழ்க்கையில காணப்படாது. அதாவது அவர் அந்த பிரகாசத்தை நோக்கி என்ன பண்ண முடியாதுன்னா, போக முடியாது. ஏன் சொல்றாங்க? நீதிமொழி, நீதிமொழிகள் 23:21, இது திருவிலியம்ல படிக்கணும், நானே படிக்கிறேன் இந்த வசனம். குடிகாரரும் பெரும் தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவார், உண்டு குடித்த மயக்கம் தந்தையை உடுத்தும். பொதுவாகவே நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா சராசரியாக மனுஷனுங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாம எவ்வளவு தான் உழைக்கிறோம், எவ்வளவு தான் சம்பாதிக்கிறோம், ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா ஏன் அவனால முன்னேற்றம் அடைய முடியலன்னா, ரெண்டு காரணம் இருக்கான் வாழ்க்கையில. ஒன்னு அவன் குடிகாரனா இருப்பான், இல்லைன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு செய்யறதுல ஊதாரியா இருப்பான். அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல. அப்ப நீங்க என்ன சொல்றாருனா, இந்த மாதிரி குடிகாரர்களும் பெருந்தீனிக்காரர்களும் இப்படியே இருந்தாங்க, ஏழைகள் ஆயிடுவாங்க. அடுத்த என்ன, உண்டு குடித்த மயக்கம் தந்தையை உடுத்தும். அவங்க வாழ்க்கை இன்னைக்கு நேரடியாக அப்படித்தான் இருக்குது, நாங்க பாக்குறோம். ஆனா இதே போல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமா பார்க்கும் போது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய இச்சையின்படிதான் இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, அதே போல்தான் எப்படி மாம்சீக வாழ்க்கையில உலக பிரகாரமான விஷயத்துல ஒரு மனுஷன், அதாவது தூக்கத்துல அவன் முழுகி இருக்கும் போது எப்படி அவனால உலகத்துல ஒரு முன்னேற்றம் அடைய முடியாதோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பில்லாத இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய தூக்கத்தில் தாங்க இருப்பார்கள். ஏன் அப்படின் போது, நம்முடைய வாழ்க்கையில இரண்டு பாகம் இருக்கு, ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுத்து வந்து மாம்சீக வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையை நாம எப்படிதான் வாழணும் அப்படின்னா, சமநிலையா இருக்கணும். ஏதோ ஒன்றில் மாத்திரமே முழுவதும் நாம சார்ந்திடக்கூடாது. அப்போ நாம எந்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அந்த வாழ்க்கையில் தான் முன்னேற்றம் அடையணும். அப்ப சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த வாழ்க்கைக்கு நம்முடைய முக்கியத்துவங்கள் இருக்கு, அதே போல நாம எந்த வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறோம், உலக வாழ்க்கையா ஆவிக்குரிய வாழ்க்கையா, எந்த வாழ்க்கையில முன்னேற்றம் காண்கிறோம், அது நாம அங்க சிந்திக்கணும். ஏன் அப்படின் போது, ஆவிக்குரிய வளர்ச்சியில வளராத படிக்கு ரெண்டு முள்ள நம்மளை தடை பண்ணுது. அதுதான் கர்த்தர் சொல்லிட்டார் மத்தைய 13:22 நான் பார்க்கிறோம், உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒருத்தருக்கு தேவை பூர்த்தியாக இல்லாததே பிரச்சனை, ஆனா இன்னொருத்தருக்கு வேண்டிய தேவைகளுக்கு மேல் சேர்த்துக் கொள்றது, இதுதான் அவருக்கு பிரச்சனை. அப்ப ரெண்டு பேருடைய மனநிலையே என்னவோனா, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மேலதான் எங்களுடைய கவனம் இருக்கும், இல்லாதவருக்கு தேடுறதுலேயே அவருடைய கவனம் போயிடும், ஆனா சேர்க்கிறவருக்கு சேர்க்கறதுலேயே அவருடைய கவனம் போயிடும். அப்ப யார் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில முழுசமா மூழ்கி இருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அது குன்றிதான் காணப்படும். ஒருவேளை உலக தேவைகளுக்குரிய கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்ப நாம சிந்திக்கணும், நாம எந்த ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா யார் ஒருவர் உலக வாழ்க்கைக்குரிய காரியங்களில் மூழ்கி இருக்கிறாரோ, அவர் தேவனுக்கு அடுத்த காரியங்களை சற்று விட்டு விலகி இருப்போம், நிச்சயம் செய்வார். ஏன் அப்படின் போது, ஒருவேளை தேவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல, ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபம், சபை புரிதல், ஊழியம், தற்பொழுதுனை போன்ற காரியங்கள் மீது உள்ள கவனங்கள் விட்டு விலகி இருப்பார் இந்த உலக வாழ்க்கை. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தை சேர்க்கிற காலங்கள் நமக்கு இது இல்லை. அதனாலதான் சொல்லுவோம், உலக கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா கேட்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நாம பார்க்கும் போது, நீங்க எல்லாம் எங்க போறீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, உலக கிறிஸ்தவர்களை நீங்க எல்லாம் எங்க போக போறீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை மேல கட்டுவாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணணும், நாங்கெல்லாம் பல்லவருக்கு போக போறோம், ஆனா பார்வை எண்ணமும் மேலதான் இருக்கும், ஆனா எண்ணம் எல்லாம் கீழே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை செட்டப் எல்லாம் பார்த்தா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏசு கிறிஸ்துவே வந்து வாங்க பல்லவருக்கு வந்துருங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதாண்டவர் இப்பதான் வீடு கட்டணும், எல்லாம் கார் வாங்கணும், எல்லாம் பண்ணோம், அந்த பட்சத்துக்கு முன்னாடியே கூப்பிடுறீங்களே இல்லீங்களா. இப்ப சிந்திக்கணும், நம்ம விஷயம் சிந்திக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற செட்டப்பை விட்டுட்டு உடனே போகிறதுக்கு மனசு இருக்குதா, இல்லையா புதுசா வீடு கட்டினான்னு ஒரு 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க, அதுக்குள்ள வயசு ஆகிட்டு எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருவேன் அப்படி இல்லை. என்னன்னா எந்த வாழ்க்கையின் மேல நம்முடைய கவனங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். ஏன்னா நேரம் குறைவு, அதனால கொஞ்சம் வேகமா போயிடலாம். அடுத்து பார்க்கும் போது இன்னொரு தூக்கம் என்னன்னா சோம்பல்தன். ஏன்னா சோம்பேறிக்கிற வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, முன்னுக்கே வர முடியாது. ஏன் அப்படின்னா எப்போதுமே தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில சுறுசுறுப்பு இருக்கவே இருக்க. அதே போல எப்பவுமே பாத்தீங்கன்னா சோம்பேறிக்க பிளான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லீங்களா. பில்கேட்ஸ் மாதிரி ஆயிடணும்னு நினைப்பாரு இல்லீங்களா, அம்பானி மாதிரி ஆயிடணும்னு நினைப்பாரு. ஆனா விஜய் என்னன்னா இவனை நினைப்பு தான் அவன் பொழப்பையே கெடுக்கும். பல முறை சொல்லுவாங்க நினைப்பு என்னம்தான் பிழைப்பை கெடுக்கும். எண்ணம் என்னமோ அம்பானி ஆகணும் இல்ல பில்கேட்ஸ் ஆகணும் தான் எண்ணம் இருக்கு. ஆனா இந்த சோம்பேறிகளுக்கு அடுத்து என்ன விஷயம் நடக்குதுன்னா செயலாக்கத்துல என்ன பண்றதுன்னா முயற்சி பண்றது இல்ல. ஆனா பிளான் பண்றதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க ஒருவேளை நம்ம நிறைய பார்த்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில அவர் எதுதா இருப்பா சோம்பேறியா ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லாமதான் இருப்பான் இல்லீங்களா. சோ அந்த மாதிரி ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன தெரியுங்களா, நம்ம என்ன என்ன நீங்க நான் எல்லாம் என்ன நினைக்கிறோம், யாரா மாறணும் நினைக்கிறோம், கர்த்தருடைய சாயல் நிறைவு செய்யணும் நினைக்கிறோம், கர்த்தர் மாதிரி மாறணும்னு நினைக்கிறோம். என்ன மாத்திரமே வச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, அதுக்கு பேரு சொல்வேறிதான். இப்ப கர்த்தர் போல மாறணும்ன்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா இப்ப அடுத்து என்ன பண்ணணும், செயலாக்கத்துல கொண்டு வரணும் இல்லைங்களா, சுறுசுறுப்பா செயல்படணும் இல்லைங்களா. அப்ப என்ன செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், என்ன வேலை செய்யல இந்த சாயல் நிறைவு செய்ய முடியும் சோம்பல் தானே இல்லாம. என்ன செய்யணும் தெரியுங்களா, பலி செய்யணும். சுறுசுறுப்பா என்ன பண்ணும், பலி செய்யணும் இல்லைங்களா. நம்முடைய நேரம் ஆரோக்கியம் எல்லாம் பலி செய்யணும். அப்போ ஒருவேளை நம்ம பலியே செய்யாம அப்படி எல்லாத்தையும் வச்சிருந்தா அது கூட சோம்பல் தானே தான். அப்ப என்ன பண்ணா எல்லாம் செலவு பண்ணணும். அப்ப யார் ஒருவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய உரிமைகளை எவ்வளவு அதிகமா செலவு செய்யறாரோ அவ்வளவு சுசுறுப்பா இருப்பாரு, அவ்வளவு தெய்வீக சாயலுக்கு நேராக அவருடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்கும். சோ இது நாம அங்க சிந்திக்கணும். அதான் சொல்றாரு நீதிமொழி 20:13. நீதிமொழி 20:13. போதும், தூக்கத்தை விரும்பாதே தரித்திரனாவாய். அப்ப இது ஆவிக்குரிய தூக்கம். உலக வாழ்க்கையில சொந்தத்தனமா அதே இருந்துட்டு நான் தரித்திரராயிடுவான். எதுல வளர்ச்சி இருக்காதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. வேணா உலக பிரகாரமான வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி முன்னேற்ற காரணம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அப்ப சுறுசுறுப்பா வேலை செய்யணும், பலி செய்யணும், பலியாகணும், பலியாகணும், பலியாகணும். அதாவது பவுல் சொல்லும் போது கூட 1 Thessalonians 5:5-6 சொல்லுவாரு, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்க தூங்காதீங்க. ஏன், அவங்க எல்லாம் உலக வாழ்க்கையில பைபிள் ஸ்டூடெண்ட் தான் பேரு இருக்கும், ஆனா எல்லாம் எந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருப்பான், உலக வாழ்க்கையில ஓடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் நீங்க அவங்கள கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுங்க தெரியுங்களா, அவங்கள மாதிரியே வாழ்க்கையில செட்டப் பண்ணீங்கன்னா குறிப்பிடுங்க இல்லைங்களா. ஏன்னா முன்னாடி வந்த சகோதரர்கள் வைக்கிற முன்மாதிரி தான் பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லைங்களா. அதனால மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் அங்க தூங்கக்கூடாது. இது முதல் விஷயம். அப்ப முதலாவது தூக்கத்தை விட்டு என்ன செய்யணும், எழும்பணும். ஆனா ரெண்டாவது என்ன செய்யணும்னா இருளை விட்டு விலகணும். அதாவது இந்த புது சிருஷ்டி ஜென்ம சுபாவத்தை மீண்டுமாக இருளுக்குள் செல்லாதபடி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன இருள் அப்படின் போது ரோமர் 6:10 10:12 ரோமர் 6:10-12.
அவர் மறித்து பாவத்திற்கு ஒரே இடம் அளித்தார், அவர் பேசுகின்றது தேவனுக்கு பேசுகிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவராகவும் நம்முடைய கர்த்தாவின் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பேசுகிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இசைப்படி பாவத்திற்கு கீழ்படிய கத்ததாக
அப்ப நீங்க அந்த திருவேல அந்த வசனம் இருக்கும். நான் அருமையா சொல்லுவாரு அந்த 12 வசனத்துல அதாவது உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும், பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதிருங்கள். அப்ப இது யாருக்குரிய ஆலோசனைனா ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஆலோசனை. அப்ப என்ன ஆலோசனை அப்படின் போது, புது சிருஷ்டி தான் பெற்றிருக்கிற விளக்காகி இந்த ஜென்ம சுபாவத்திலே மீண்டும் இதற்குள்ளாக பாவம் ஆதிக்கம் செலுத்த விடாதபடி யார் தான் தடுக்கணும், யார் தான் பாதுகாக்கணும்னா புது சிருஷ்டி. அதுதான் சொல்றோம். அப்ப இது ஒரு இருள். அப்ப இந்த இருளை விட்டு புது சிருஷ்டி ஜென்ம சுபாவத்தை பாதுகாக்கணும். அதாவது நீங்களும் நானும் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாவ வாழ்க்கை மீண்டும் அந்த வாழ்க்கை ஜென்ம சுபாவத்துக்குள்ளே தலையிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, எப்போ ஒரு புது சிருஷ்டி இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த பாவம் அதனுடைய செயல்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருதோ, அப்போதுதான் புது சிருஷ்டி ஆவிக்குரிய கனிகளுக்குரிய வளர்ச்சியில் அடைந்து. எப்போ ஜென்ம சுபாவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும் புது சிருஷ்டி. ஏன் அப்படின் போது, அப்போ பவுலுடைய நிருபத்துல நீங்க பார்க்கும் போது, ஒருவேளை பொருந்திய கலாத்திய எபேசிய இது போன்ற நிருபங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயத்தை அவர் என்ன பேசுவார்னா, இந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய பாவ வாழ்க்கையில மீண்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. அது ஒரு இருள். நாம் பெற்றிருக்கிற வெளிச்சத்தை மங்க செய்ததோ, பிரகாசித்த மங்க செய்ததோ, அந்த காரியங்களை அங்க அவர் சொல்லுவார். அப்ப இருளை விட்டு என்ன செய்யணும், ஜென்ம சுபாவத்துக்குரிய தன்மைகளை விட்டு விலகணும். ஏன்னா சகோதர அதுல சொல்லும் போது கூட என்ன சொல்லுவார்னா, ஒருவேளை இந்த பாவத்தின் மேல நாட்டம் கொள்ளக்கூடிய மனப்போக்கை நாம் இயல்பாகவே பெற்றிருக்கிறோம். ஏன்னா பாவம் செய்யறது நம்முடைய ஜென்ம சுபாவத்துல அது இயல்பா இருக்குது. அடுத்து அவர் என்ன சொல்றாருனா, மாம்சத்தின் விருப்பங்களே மாம்சத்தின் இயல்புகளும் ஜெயம் கொள்வது அவசியமானது. மீண்டும் இந்த விளக்குல ஜென்ம சுபாவத்துல பாவம் ஆதிக்கம் செலுத்த நாம் விடக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த விளக்கு என்ன பண்ணாதீங்க, மறக்காத மூடாதீங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது கூட, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாது, அப்படி நாம் மீண்டுமாக பாவம் ஆட்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக்கோ. அப்ப அந்த மரக்கால மரக்கால் குறிக்கும். ஏன்னா இந்த மரக்கால் குறிக்குது ஆதாமின் பாவம் அல்லது பாவத்தினுடைய கிரியைகள். மீண்டுமாக இந்த விளக்கு அந்த மரக்காலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனா அணைஞ்சு போயிடும். முக்கியமா சொல்லும் போது, ஏன்னா நம்ம போன விஷயம் பார்த்தோம், அதாவது ஆவிக்குரிய சில தூக்கங்கள், அது வந்து வேணும்னா ஒருத்தர் என்ன செய்யணும், திறன் கூட்ட வகுப்பாளர் கொண்டு போயிடும். ஆனா இந்த இருள், இந்த ஜென்மத்துல மீண்டுமாக பாவம் ஆதிக்கம் செலுத்தி விட்டது என்றால், இது ஒருவரை இரண்டாம் மரணத்துக்கு நேராகவே கொண்டு போயிடும். அப்போ இந்த இருளை விட்டு விலக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த மாம்சத்தை மூடிக்கொண்டிருக்கிற சில இருள் என்ன அப்படின் போது, சில போலியான நடத்து என்ன சொல்லிட்டா, மாய்மாலம். அதாவது ஒவ்வொரு புது சிஷியனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு செயல்பாடுகள். அதாவது என்னன்னா, அதனாலதான் அப்ப பவுல் சொல்லும் போது, உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் போடாதீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்லலாம், வேஷம் போடாதீங்க. ஏன் அப்படின்னா, அதே இடத்துல அப்பமே பவுல் சொல்லும் போது, பழைய மனுஷனே அவரை செய்கைகள் என்ன பண்ணுங்க, கலைத்து போட்டுருங்க. அதாவது வேஷம் வச்சிருக்காதீங்க பழைய மனுஷன். ஏன் அப்படின்னு மாய்மாலம் மற்றும் உண்மை இது ரெண்டுமே இருக்கு. மாய்மாலம்னா என்ன தெரியுங்களா, நடிப்புன்னா. பொதுவா மாய்மாலம் நடிப்பின் போது இது யார் யாருக்கு முன்னாடிதான் செய்வார்னா, யார் இந்த மாய்மால தன்மையை கொண்டிருக்கிறாரோ அவர் முழுவதுமாக மனிதனுடைய பார்வைக்காக மட்டுமே நடப்போம். ஆனா யார் உண்மையா நடக்கிறாரோ அவர் மனிதன் மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக கூட உண்மையாகவே அங்க நடப்பார் இல்லைங்களா. சரி, அப்ப மாய்மாலம் என்ன என்ன, உண்மை என்ன என்ன அப்படின் போது, ஒருவேளை மாய்மாலம் அப்படின்ட்டு அந்த நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியுங்களா, ஒருவேளை ஒருத்தர் மாய்மாலத்தில் இருக்கிறார், அதாவது ஆக்சுவலா அவருடைய ஒரிஜினல் குணம் அது இல்லை, ஆனால் நடிக்கிறார். எப்படி நடிப்பார்னா, இடத்திற்கும் நபர்களுக்கும் ஏற்றா இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், நடந்துக்குவார். உதாரணமாக ஆபீஸ்ல எல்லாம் அந்த மேனேஜர் இருப்பார், மற்ற வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மேனேஜர் முன்னாடி பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, ரொம்ப அடக்கமா ஒடுக்கமா என்ன பண்ணுவோம், எல்லாம் பேசுவார். அவர் அந்த இடத்த விட்டு போனோன்னு என்ன சொல்லுவார், அந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, வாயில சொல்லுனாலும் எண்ணத்துல என்ன பண்ணிடுவார், நினைச்சிருவார் இல்லைங்களா. சோ அது மாதிரிதான் ஒரு சகோதரனுக்கிட்ட சகோதரிகிட்ட பேசும்போது நல்லா நம்ம அவங்க மேல அன்பு இருக்கிற மாதிரி எல்லாம் போயிடும், ஆனா அந்த இடத்த விட்டு அவங்க போகும்போது வாயில சொல்ல மாட்டோம், ஆனா எண்ணங்களை அவங்கள பற்றின தவறான எண்ணங்களை மனசுக்குள்ள இருப்போம். அது கூட ஒரு நடிப்பு தான். அப்ப உண்மை என்ன அப்படின்னா, எந்த இடத்திலும் எல்லாரும் முன்னாடியும் ஒரே மாதிரியான நடப்பு, ஒரே மாதிரி அது வேஷம் இல்ல. உண்மையான குணத்தை எல்லா இடத்திலும் நான் வெளிப்படுத்தணும். ஒருவேளை அந்த மாய மாலம் கூட ஒரு இருந்தோம், நம்ம பிரகாசிக்காதபடி அதை அங்க நடை செய்கிறோம். சோ இது கூட நாம அங்க கவனிக்கணும். இது கூட ஒரு ஆவிக்குரிய மூலம். சோ அடுத்து நாம பார்க்கும் போது இப்ப ரெண்டாவதா எதுக்கு வரும், நான் எண்ணெய். இப்ப இந்த விலக்கு எதை பெற்றுக் கொள்ளுதுனா எண்ணெய். அப்ப எண்ணெய் எதைதான் குறிக்கும் அப்படின்னு போது பசுத்த ஆவியை குறிக்கும். அப்ப இந்த பலியினால் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த எண்ணெயாகிய பசுத்தாவிய அங்க தராரு. அப்ப இந்த புதுசுன்னு வாழ்க்கை இழக்கக்கூடிய ஏற்கக்கூடிய முழு பொறுப்பு யாருக்கிட்டதான் இருக்குன்னா இந்த பசுத்தாவி கிட்டதான், எண்ணெய். அதன் மூலமா தான் தேவன் வழி நடத்துறார். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள். அப்ப நாம் அனைவரும் என்ன செய்யணும்னா தேவனுடைய ஆவினால் தொடர்ந்து என்ன பண்ணப்படணும், நடத்தப்படணும். அதெல்லாம் தான் அப்ப கூட எபேசியர் 5:18 நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:18
நிறைந்தே காணப்படுங்க.
நாம விளக்குக்கு எண்ணெய் தேவன் ஒரு முறைதான் தருவார், அதுவோ அதுக்கு அளவு இருக்குது. ஆனா அந்த விளக்கு தொடர்ந்து எரியணும்னா எண்ணெய் என்ன பண்ணும், ஊற்றிக்கொண்டே இருக்கணும் இல்லைங்களா. ஆனா இந்த தொடர்ந்து பரிசுத்த ஆவியை சம்பாதிக்கிற முழு பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா ஒவ்வொரு விளக்காக நம்ம கிட்டதான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நேரடியான ஒரு எண்ணெய் வாங்க நம்ம எங்கதான் போவோம், எங்க போகணும், சந்தைக்கு போவோம் இல்லைங்களா. அப்ப நேரடியான விளக்கை எங்கதான் நாம போய் வாங்கறோம்னா நேரடியான ஒரு சந்தையில தான் வாங்குறோம். அதே போலதான் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியாக எண்ணெய் கூட ஒரு சந்தையில விற்கப்படுது. என்ன சந்தை தெரியுங்களா, உலக சந்தை இல்லைங்க. எந்த சந்தை, ஆவிக்குரிய சந்தை. இப்ப நம்ம எல்லாம் அங்கதான் வந்திருக்கோம், ஆவிக்குரிய சந்தைக்கு தான். ஆனா தூங்கிட்டீங்கன்னா யாருமே வாங்க முடியாது இல்லைங்களா, எண்ணெய் வந்திருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியை சம்பாதிக்கிற அல்லது நமக்குள்ள ஏற்றிக்கொள்ளக்கூடிய இடம் தான் ஆவிக்குரிய வட்டாரம், ஆவிக்குரிய சந்தை. அங்கதான் என்ன பண்ணும், என்னை நாம வாங்க முடியும் அப்படின்னா. அப்போ ஆவினால நிறைந்த அப்படின் போது இந்த ஆவியை சம்பாதித்து கொள்ளக்கூடிய எல்லா இடங்களுமே நாம் ஆவினால் நிரப்பப்படக்கூடிய இடங்கள் தான். அதுல முதலாவது நாம தேவனுடைய ஆவியினாலே தொடர்ந்து நிரப்பப்படுவதற்கு ஒவ்வொரு சகோதர சகோதரி செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா தனிப்பட்ட வேத தியானங்கள். ஏன் அப்படின்னு போது யார் ஒருவர் இந்த தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய சத்தியங்களோட ஐக்கியங்களையும் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ளுகிறாரோ அவர் என்ன பண்ணப்படுவார்னா தேவனுடைய சித்தங்களால அவருடைய திட்டங்களால அவருடைய எண்ணங்களால நிரப்பப்படுவார். பரிசுத்த ஆவியினால அந்த சமயங்கள். ஏன்னா இந்த பர்சனல் ஸ்டடி தான் ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில ஸ்டடியா நிக்க வைக்கும். யாருடைய வாழ்க்கையில இந்த பர்சனல் ஸ்டடி இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றம் இருக்கும். ஒரு விஷயத்த சரியா கையால தெரியாது, வாழ்க்கையில பக்குவம் இருக்காது, என்ன பேசுற என்னன்னு தெரியாது. அதான் என்ன சொல்ல, எண்ணம் போல வாழ்க்கை போயிட்டே இருக்கு, ஸ்டடியே இருக்காது.
இப்ப ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, அடுத்த முறை வந்தா என்னன்னு பேசுவாரு. ஸ்டடி வேணும், பர்சனல் ஸ்டடி. ஏன் அப்படின்னா, இது இந்த ஒரு ஸ்டடியில தான் நாம யார் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது நம்மள தற்பரிசோதனைக்கு நேராக கூட வழி நடத்தும். அப்ப பர்சனல் ஸ்டடியில சில சமயங்கள் அப்படி வேந்து போவோம், என்ன வெளிச்சம் கிடைக்குது இல்லைங்களா, தேவனுடைய சத்தியங்கள். அப்ப இந்த பர்சனல் ஸ்டடி நம்ம பண்ணும் போதுதான் நாம ஸ்டடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பரிசுத்தாவி சம்பாதிக்கிற சமயங்களாக இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை நாம நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய விஷயங்கள் அறிவில் என்ன பண்றோம், பெற்றுக்கொள்றோம், ஆனா இப்ப அடுத்து என்ன செய்யணும்? ஏன்னா பரிசுத்தாவி சம்பாதிக்கிறதுல வெறிய ஸ்டடி பண்ணா மட்டும் இல்லை, இப்ப அடுத்து என்ன பண்ணும்? ஏன்னா ஸ்டடி என்ன குறிக்குதுன்னா நம்முடைய அறிவுக்குள்ள தெய்வீக ஞானம் அவருடைய சத்தியங்களை பெற்றுக்கொள்றோம். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? ஸ்டடி பண்ணத இல்ல செயலாக்கத்துல கொண்டு வரணும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க யாக்கோபு எழுதின நிருபம் 1:21-24 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அது திருவிழியம்ல வசனம் இருக்கும், இருக்குதுங்களா? யாருக்கிட்ட இருக்குங்களா? ஏன்னா சரி, நீங்க இதே இதுல படிங்க, இந்த பைபிள படிங்க. யாக்கோபு 1:21-24 வரை பாருங்க. எல்லாவித அழுக்கையும் கொடிய, இதெல்லாம் இருள், இருள் இருளான குணலட்சணங்கள் இதெல்லாம். இப்ப ஏற்றுக்கொள்ளுங்க, அதாவது உங்களை ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சத்தியங்களை நீங்க உங்க மனசுல என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க அறிவுல பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாமல உங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதாவது ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். எதுக்கு? நீ நிறைய சரி பண்ணீங்க, நிறைய சத்தியங்கள் கேட்டீங்க, சபையாய்க்க வந்தீங்க, இடைப்பட்ட கூடுக வந்தீங்க, நிறைய சத்தியங்கள் கேட்டீங்க. ஆனா பாத்தீங்களா, அதன்படியே. ஆனா இது திருவிழாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு அந்த வசனம். அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க அறிவில பெற்றுக்கொண்டீங்க, ஆனா அறிவில மாத்திரமே பெற்றுக்கொண்டீங்கன்னா பரிசுத்தாவி சம்பாதிக்க முடியாது. பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன பண்ணும், எதை நீங்க அறிவில பெற்றீங்களோ அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரும் போதுதான் ஆவி நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும். சோ அந்த காரியத்தை சொல்றாரு. ஏன் சத்திய ஆவியாகிய வரும்போது உங்களை சகல சத்தியத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, சத்தியத்தின் ஆவி நம்மளை வழி நடத்துற வழியில நாம போனாலே பசுத்தாவை சம்பாதிக்க முடியுமே தவிர, பசுத்தாவினுடைய உந்துதலுக்கு நாம உட்படாம இருந்தா நான் சம்பாதிக்கவே முடியாது இல்லைங்களா? இந்த ஒரு காரியங்கள். அடுத்த மூன்றாவது காரியங்கள் பார்க்கும்போது, ஆவிக்குரிய ஐக்கியங்கள்ல நம்ம பங்கு பெறணும், சபை ஐக்கியங்கள். ஏன் அப்படின் போது, சபை ஐக்கியங்கள்ல தான் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து நாம தெய்வீக குணலட்சணங்கள்ல வளருவதற்கு மற்ற சகோதர சகோதரிகளுடைய வாய்ப்புகளிலிருந்து ஏவுதல் பெற்றுக் கொள்வோம். அதாவது மற்றவருடைய குணலட்சணங்கள், ஒருவேளை மற்ற சகோதர சகோதரிகளின் தென்படக்கூடிய அந்த தெய்வீக குணலட்சணங்களுடைய தன்மைகள் தான் நாமும் அப்படி வளருவதற்கு உந்தப்படுவோம். அதுவும் அந்த இடத்துல தான் நடக்கும். இரண்டாவது, தேவனுடைய ஊழியங்கள்ல பழக்கப்படுவதற்கு அல்லது பயிற்சி விக்கப்படுவதற்கோ அந்த இடத்துல தான் அந்த வாய்ப்பு நமக்கு அங்க இருக்கு. சோ அது கூட நாம அங்க செய்யணும். அடுத்து பார்க்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக நேரங்களை நாம செலவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆவி புது சிஷ்ணுடைய வளர்ச்சிக்கு முக்கியமா ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, நேரம் கொடுக்கணும். சில சமயங்கள சில சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா பிரதா, என்ன இல்லைங்களுக்கு இல்ல டைம் இல்லைங்க, டைம் இல்லைன்னா காலம் போயிடும், நேரம் போயிடும், புது சிருஷ்டி வளர்ச்சி இருக்காது. அப்ப நேரங்கள் அங்க செலவு செய்யணும். ஏன்னா கர்த்தர் சொல்லும் போது, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதாக நல்ல பொங்கை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நேரம் செலவு செய்தான், மரியாள் செலவு செஞ்சான். அது மாதிரி தேவ சமூகத்தில் யாரு நேரங்களே செலவு செய்யறாரோ அவர் தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண முடியும். அடுத்து பார்க்கும் போது, ஒருவேளை இந்த உலக ஆவியில நிரப்பப்படுவதற்கான சூழல்களை கொஞ்சம் விட்டு நாம விலகணும். என்ன அப்படின்னா, சில தேவையில்லாத கலந்துரையாடல்கள் சகோதரர்கள் மத்தியிலோ உலகத்திலேயோ பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளே நாம என்ன பண்ணணும், அங்க பேசணும். அதே சமயத்துல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனம் இல்லாத சில சமயங்களில் சில சகோதரர்களோ சில சகோதரிகளா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களை விட்டு விலகி இருக்கணும். ஏன் அப்படின்னா, சில பேரோட பழகணும்னா
நம்மளும் என்ன ஆக்கிடுவாங்க தெரியுங்களா, அவங்கள மாதிரி ஆக்கிடுவாங்க. நாம எப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய பழக்க யாரு கூட பழக்கத்தையும் ஐக்கியத்தையும் வைக்கிறோமோ அவங்கள மாதிரி தான். இந்த ரெண்டு வகுப்பாருமே எங்கதான் இருக்கிறாங்கன்னா அந்த சபை ஐக்கியத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப யோசிக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யாரு பிரயோஜனம் யாரு இல்லைங்கிறத நாம தான் அங்க சிந்திக்கணும். அடுத்து பார்க்கும் போது தேவையில்லாத சிந்தனைகள் நிரப்புவதற்கான வாய்ப்புகளை நாம தவிர்க்கணும். அதை எப்படி சொல்லணும், நம்முடைய மைண்டை வந்து ரொம்ப பிஸியா வச்சுக்கணும். எப்படி பிஸியா வச்சுக்கணும் அப்படின் போது, இப்ப ஒரு நாள்ல நாம பார்க்கும் போது தூங்குறதுக்கு மாத்திரம் 8 மணி நேரம் போக மற்ற நேரங்களை நாம என்ன பண்றோம், விழிச்சுட்டே இருக்கணும். அப்ப நம்ம மைண்ட் ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள என்ன பண்ணாரு, நுழையாது இல்லைங்களா. இப்ப காலையில எழுந்த உடனே என்ன மைண்ட் செட்டப் ஆகுதுங்க, காலையில எழுந்த உடனே என்ன செட்டப் ஆகுது, சாப்பிடணும் குளிக்கணும் வேலைக்கு கிளம்பணும் செட் ஆயிருக்குங்களா, இதே மைண்ட் செட்டப்ல இருக்கிறீங்களா, உடனே வேலைக்கு போயிடும். இப்ப வேலைக்கு போனோம்னா அங்க என்ன மைண்ட் செட்டப் ஆகுது, 8 மணி நேரம் வேலை செய்யணும், அங்கிருந்து வீட்டுக்கு வந்தோம்னா ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யறோம், அதுக்கப்புறம் ஒரு 8-9 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிடுறோம், அப்புறம் என்ன பண்றோம், படுத்துறீங்களா, ஸ்டடி பண்றது இல்ல. ஒருவேளை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். ஒருவேளை 10 மணியோ 12 மணியோ அப்புறம் என்ன பண்ணுவோம், இப்ப மைண்ட் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு அதனால ரொம்ப பிஸியா இருந்துச்சுங்களா. அவர் பிஸியா இருக்கும் போது நம்மள யாரு கூட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவனிக்க மாட்டேங்க. அந்த மாதிரிதான் நம்ம டைம் டேபிள் பிஸிப்படுத்திட்டோம்னா தேவையில்லாத என்ன ஆகாது, உள்ள நுழையாது. அப்ப இந்த ஒரு முயற்சிகள் கூட நம்ம அடுத்து பார்க்கும் போது இன்டர்நெட் மற்ற டிவி, இன்டர்நெட் டிவி இது ரெண்டுமே என்னன்னா, இது ரெண்டுமே நம்முடைய பயன்பாட்டுக்கு உதவியதான் இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா டிவி மற்றும் இன்டர்நெட், அதுக்கு இன்னொரு பேர் கூகுள் சர்ச் இல்லைங்களா, இது ரெண்டுமே நம்முடைய தேவைக்கு வேண்டியதை மாத்திரமே எடுக்கிற வரைக்கும் நல்லாவில நிக்க வைக்கும். இது ரெண்டுமே சரி, ஆனா எப்போ இது ரெண்டுத்தையும் நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நாம அதுக்குள்ள போகிறோமோ அப்போதான் என்ன நடக்கணும், தேவையில்லாத ஆவிகள் எல்லாம் உள்ள புகுத்திட்டே இருக்கும். நேரங்கள் செலவழியும், எவ்வளவு நேரம் போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்முடைய நேரங்கள் எல்லாம் செலவாயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவியும் என்ன இருக்கு தெரியுங்களா, எல்லாம் உள்ள வாங்கிடும். எதுக்கு, இது ரெண்டுத்துக்கும் தேவைப்படுவதற்கு மேல் நேரத்தை செலவு செய்தால் சிந்திக்கணும் நாம. அதே போல சில தேவையற்ற தனிமைகளை தவிர்க்கணும், தேவையற்ற தனிமைகள். அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யல சும்மாவே இருக்கிறோம், அதனாலதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் சோம்பேறியின் உள்ளம் பிசாசின் தொழிற்சாலை. மைண்ட்ல எந்த வேலையுமே செய்யல, இல்ல நேரடியாக எந்த வேலையுமே செய்யல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவர் மைண்ட் தான் என்ன ஆகும், என்னென்னமோ போகும், அங்கதான் சாத்தான் வேலை செய்யணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தனிமை யார் யாருடைய வாழ்க்கையில ரகசிய பாவங்கள் துவங்கி இருக்குதோ அதுக்கு மூல, அதாவது அதுக்கு வழிவகுத்த இடமே அவங்க பர்சனல்ல ரொம்ப தனிமையா இருந்துட்டா. அப்ப தனிமைகளை என்ன பண்ணுனா தவிர்க்கணும், அது செய்யணும். அடுத்து பார்க்கும் போது நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யணும்னா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள எழுந்துற எண்ணம் எல்லா எண்ணங்களையும் நம்ம செயலாக்கத்துல கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோம், மிகப்பெரிய தீமைகளை ஆபத்துகளை நம்ம கொண்டு வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லா எண்ணங்களையும் சோதித்து பார்த்து நலமான எண்ணங்களை செயலாக்கத்துல என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் ஒருவேளை இங்கிலீஷால எல்லாம் பிசினஸ் மீட்டிங் நம்ம என்ன பண்றோம், கூடுறோம் இல்லைங்களா. அப்ப கூடும் போது எல்லாரும் என்ன செய்வாரு, ஒவ்வொருத்தரும் இது யார் கருத்து, நம்ம கருத்தெல்லாம் சொல்றதுக்கு நாம கூடல, நாம ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் அந்த எக்லீசியாவுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் வழிவகுக்கக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம விதைக்கணுமே தவிர, நம்முடைய சுய வெறுப்பு மனசு கஷ்டம் ஏன் தெரியுங்களா. சில பேருடைய எண்ணங்கள் என்னன்னா, வாய்ப்பு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, என்னது எப்போ பிசினஸ் மீட்டிங் வருதுன்னு பாக்கலாம், என்ன பண்ணலாம், அப்போ பழி தீர்த்துக்கலாம். ஏன்னா என்ன எண்ணங்கள் பாருங்க, அப்பதான் ஏதாவது என்ன தெரியுங்களா, இவர் இதை போட்டு விட்டா என்ன ஆயிடும், அப்படியே பத்திக்கும், அப்புறம் என்ன எதுக்கு கூடணுமோ அதனுடைய பயன்பாடே இல்லாம போயிடும். அப்ப என்ன 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 செய்யணும்னா, என்ன எண்ணங்கள் உருவாகுது எல்லாம் அழைச்சி பார்த்து நலமான எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும், விதைக்கணும், செய்த காரியங்கள் நம்ம செய்யணும். அடுத்து பார்க்கும் போது எப்பொழுதும் பிதாவினுடைய சிந்தையோடும் அவரோட உறவோ அவருடைய உறவுல நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே இணைஞ்சு இருக்கணும். அதனாலதான் கத்த சொல்றாரு சோதனைக்கு விதித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சோதனை வரும், ஏன்னா சோதனை எங்கதான் முதல்ல நமக்கு ஆரம்பிக்கிறதுனா எண்ணங்கள் ஆரம்பிக்குது. எல்லா எண்ணங்களையும் செயலாக்க கொண்டு வந்தனா அதுவே நம்மளை மிகப்பெரிய சில தவறான செயல்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடும். அப்ப நாம என்ன பண்ண, எண்ணங்களை விழித்திருந்து இந்த எண்ணங்கள் செயல்படுத்துற விஷயத்துல பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் வத்தாசைகளை நாம அங்க பெற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகள். அப்போ அடுத்த படியா நம்ம பார்க்கும் போது திரி, திரி எதை குறிக்குது அப்படின் போது, ஏன்னா திரி எப்பவுமே ஒரு மென்மையானதா அது காணப்படும். அப்ப அந்த திரி குறிக்குது இந்த புது சிருஷ்டினுடைய மென்மையான வாழ்க்கை. அப்ப இந்த புது சிருஷ்டி தன்னுடைய வாழ்க்கையில வளரணும், பிரகாசமா எரியணும் அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மேற்வரையா நம்ம பார்த்த எல்லா காரியங்களையும் அது கடைபிடிக்கணும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா காரியங்களும் ஏன் அப்படின் போது, இந்த புது சிருஷ்டிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்னன்னா அந்த பரிசுத்த ஐக்கியங்களுக்குள்ளாகும், பரிசுத்த ஆவி சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறதா மிகப்பெரிய பாதுகாப்பு. சரிங்களா, அடுத்த நான்காவதா பார்க்கும் போது எரிபொருள் தீக்குச்சி. அப்ப இது எதை குறிக்குது அப்படின் போது, ஏன் அப்படின்னா ஒரு விளக்கு எரியனா தீக்குச்சி என்ன பண்ணும், கொளுத்தணும் இல்லைங்களா. அதனாலதான் சில கடை திறப்பு விழா எல்லாம் நடக்குது இல்லைங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கடை திறப்பு விழாக்கு அப்ப விளக்கு என்ன பண்ணுவோம், கொளுத்துவாங்க இல்லையா, எதுக்கு தெரியுங்களா, அது அந்த ஷோரூம் என்ன ஆகுது ஆரம்பமாக இல்லையா. அது போல நம்ம புது சுச்சி வாழ்க்கை யார் துவக்கினா தெரியுங்களா, துவக்கி வச்சது விளக்கு ஏத்தி தேவன் தான் செய்தான். ஏன்னா தேவரீ என் விளக்கை ஏற்றுங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய துவக்கி முடிக்கிற முழு பொறுப்பு யாரும் எடுத்துக்கிட்டாரு தெரியுங்களா, கத்தர் ஏத்துட்டார். அதான் விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கத்தர் இயேசுவே அங்க இருக்கிறார். அப்போ கத்தர் இயேசுதான் நம்மளுடைய வாழ்க்கைய துவக்கி இருக்கிறார் அப்படின் போது, நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா கத்தர் இயேசுடைய தலைமையின் கீழாக வழி நடத்தப்படணும். யார் யாருடைய வாழ்க்கையில அவருடைய உபதேசம் இடம்பெற்றிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில, அதே போல அவருடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கணும். அப்ப யார் கர்த்தருடைய உபதேசத்தின்படியேயும் அவருடைய வாழ்க்கையின்படியேயும் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் துவக்கி வச்சு அந்த வழியிலேயே போயிட்டு இருப்பார். ஏன்னா நமக்குன்னு தனி வழியெல்லாம் இல்ல, தனி வழியெல்லாம் நமக்கு இல்ல, கர்த்தருடைய ஒரே வழிதான் நமக்கு இருக்கு. அவரை தலையாக நாம கொண்டோமானால் அவருடைய பாதையில அவருடைய வாழ்க்கை பிரயாணத்துல நம்முடைய வாழ்க்கையில போகணும். கடைசியாக நாம் பார்க்கும் போது வெளிச்சம். ஏன்னா அந்த விளக்கு இவ்வளவு வேலை செய்யறதுக்கு என்ன முயற்சினா, வெளிச்சத்தை கொடுக்கதான் முயற்சி. அப்போ விளக்கு எண்ணெய் திரி இதெல்லாம் செயல்பட்டுதான் வெளிச்சத்தை அங்க கொண்டு வருது. அதனாலதான் கர்த்தர் சொன்னா நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏன் அப்படின் போது, அப்ப இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு விதத்துல வெளிப்படணும். ஒண்ணு வந்து தெய்வீக குணலட்சணங்களை மற்றவர்கள் மேல பிரதிபலிக்கிறது. இன்னொன்னு குறிக்கிறது நல்ல முன்மாதிரி. இது ரெண்டுமே காண்பிக்க நாம எந்த அளவுக்கு தெய்வீக வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் பெற்றிருக்கிறோம் என்பது அதுலதாங்க தெரியும். அப்போ ஏன்னா நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்கள்ல குறைபாடுகள்ல நாம காண்பிக்க வேண்டியது தெய்வீக குணலட்சணங்கள். அப்ப எந்த அளவுக்கு நாம தெய்வீக குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறோமோ அதுதான் வெளிப்படுத்தும் நாம அந்த பிரகாசத்தை எவ்வளவு நாம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்து பார்க்கும் போது முன்மாதிரி, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா தவறு அதில் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்வார்னா, இந்த முன்மாதிரி விஷயத்தை பத்தி பேசும்போது, நம்மை உற்று நோக்குபவர்கள் தங்களை எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களாக வேண்டும் என்று உணர்ந்து கொள்வார்கள். அதாவது சத்தியத்துல முன்னாடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படிப்பட்ட நடத்தையே காண்பிக்கிறார்களோ அந்த நடத்தைக்குள்ளதான் தங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புவாங்கன்னா பின்னாடி வந்துடும். அப்ப இங்க என்ன சொல்றனா, முன்மாதிரி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் பின்னாடி வந்த சகோதரர்களுக்கு என்ன முன்மாதிரியை வைக்கிறாங்களோ அதை தான் பின்பற்றி வருவார்கள். நீங்க நல்ல நடத்த காமிச்சாலும் சரி, தீய நடத்த காமிச்சாலும்
அதுதான் கற்றுக்கொள்வாங்க. அதனால்தான் புதியதாக இளம் சகோதரர், அதாவது புதியதாக சத்தியத்துல வந்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வார்த்தைகளை நடத்தைகளை ரொம்ப கவனமா இருக்கும். கொஞ்ச நாள் கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மள மாதிரி அவங்கள மாறிடுவாங்க. அதுக்கு இந்த முன்மாதிரி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த முன்மாதிரியா இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் அங்க இருக்கு. கடைசியாக விளக்கை வந்து எங்க வைக்கணும்னா, விளக்கை தண்ணின் மேல வைக்கணும். அப்போ ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும். அப்ப இது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்குன்னா, ஒரு உயர்ந்த வாழ்க்கையா இருக்கணும். சராசரி உலக மனுஷன் மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, என்ன தெரியுங்களா? காலையில எழுந்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், திரும்ப வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும். இல்ல, இது இல்ல சராசரி வாழ்க்கை, இது இல்ல மேன்மையான வாழ்க்கை. நாம எல்லாம் எதை சொல்லுவோம், நாம எல்லாம் எப்படி பண்ண சாதிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த சாதனைக்குரிய எல்லா செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில அங்க காணப்படும். சகோதர சகோதரிகளே, கடைசியாக நம்ம அங்க பார்க்கும் போது, இது இந்த ஒரு பாடத்தை கருப்பொருளாக தழுவின ஒரு இரவின் கீதம், அதாவது நவம்பர் 21st இரவின் கீதத்தை நீங்க குறித்துக் கொள்ளலாம். கடைசியாக எபேசியர் 5:14 வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 5:14. ஒருவேளை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா காரியங்களும், நாம தூக்கம் மற்றும் இருள் போன்ற அந்த காரியங்களும் நாம எழும்பும் போது அந்த தெய்வீக பிரகாசத்தை நாம் அடைய வழிவகுக்கும். சோ தேவன் தாமே கேட்ட அவருடைய சத்தியின்படி நடக்க நாம் யாவருக்கும் கிருபசேவராக, மற்றும் இந்த ஒரு வாய்ப்பளித்த கோத்தகிரி சபையார் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம்.